2012 வருடம் டிசம்பர் மாத தென்றல் இதழில் ஹரிமொழி பகுதியில் கடையாணி கழண்ட வண்டி என்ற தலைப்பில் ஹரிகிருஷ்ணன் எழுதிய கட்டுரை. வாசிப்பவர் ஹரிகிருஷ்ணன். எல்லையில்லாது விரிவடையும் வள்ளுவ உவமைகளை பார்த்தோம். உவமை நயம் என்று எடுத்தால் அதை வள்ளுவர் கையாண்டிருக்க அழகை சொல்வதா, அதற்கு உரை செய்த பரிமேலகரின் நுட்பத்தை பேசுவதா என்று திகைப்பே ஏற்படுகிறது. உதாரணமாக 660 குறளுக்கு சலத்தால் பொருள் செய்து ஏமாத்தல் என்று பணம் பாடம் கொண்டு உரை செய்திருப்பவர்கள் தன்வினை பிரிதின் வினையுமாய் ஓமை இலக்கணத்தோடு மாறுகோடல் நோக்கிற்றிறர் என்று காரணம் காட்டி ஏமாத்தல் என்பதற்கு பதிலாக ஏமாத்தல் என்பதே பாடமாக இருக்க வேண்டும் என்பதை ஒரே வரியில் திருத்தமான விளக்க உரையாக பரிமேலழகரின் உரை நேர்த்தியை இன்னொரு சமயத்தில் பார்க்கலாம். சொல்லை எடுத்துக்கொள்ளும் பொருளாக வள்ளுவர் தேர்ந்தெடுப்பதில் உள்ள தொலைநோக்கை இப்போது கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு பொருளை பேச புகுந்தால் அதில் எந்த அம்சம் எல்லா காலத்துக்கும் தேவைப்படுவதாக இருக்கும் என்று கண்டு உணர்வது திருக்குறளை போன்ற ஒரு நூலை படைத்தவருக்கு முன்னால் இருந்த ஒரு பெரிய சவால். ஒரு வீட்டை கட்ட என்னென்ன தேவைப்படும் என்று யாராவது கேட்பதாக வைத்துக்கொள்வோம். நாம் இந்த கேள்விக்கு பதில் சொல்வதானாலும் என்ன சொல்லுவோம்? செங்கல் வேணும், சிமெண்ட் வேணும், மணல் வேணும், கருங்கல் வேணும், மரப்பலகை, சவுக்கு மரம் போன்ற எல்லாம் வேணும், கட்டுவதற்கு கொத்தனாரும் சித்தாளும் மேத்திரியும் வேணும் என்றெல்லாம் அடுக்கி கொண்டே போவோம். ஆனால் வள்ளுவர் கண்ணுக்கு இவை எதுவுமே தென்படவே படாது என்பதுதான் வியப்புக்குரியது. காலச்செலவில் தொழில்நுட்பம் மாற மாற செங்கல் தேவைப்படாமல் போகலாம். இக்காலங்களில் செங்கலின் இடத்தை செல்கிரீட் கற்கள் பிடித்துவிட்டன. போக போக சுண்ணாம்பு சாந்தின் இடத்தை சிமெண்ட் பிடித்ததைப் போல சிமெண்ட்டும் காணாமல் போக நேரிடலாம். அன்று செங்கற்களை நான்கடுக்கு மாடிகளுக்கு ஏற்ற நூற்று கணக்கில் சிற்றாட்கள் தேவைப்பட்டார்கள். இன்று அத்தனை பேரையும் ஒரே ஒரு பாரம் தூக்கி தேவையில்லாமல் செய்துவிட்டது. 20-30 அடுக்குகள் இப்போதெல்லாம் இந்தியாவில் வழக்கமான காட்சிகள் ஆகிவிட்டன. உங்கள் ஊரில் கேட்கவே வேண்டாம். அப்படிப்பட்ட எதிர்காலத்தில் செங்கல் வேணும், சிமெண்ட் வேணும் என்று தொடங்கிய நம் வாக்கியமே செல்வாக்கை இழந்துவிட்டிருக்கும். இதே கேள்வியை வள்ளுவரிடம் கேட்டால் என்ன விடை சொல்லியிருப்பார் தெரியுமா? வீடு நல்ல காற்றோட்டமாக இருக்க வேண்டும், எப்போதும் வெளிச்சம் உள்ளதாக இருக்க வேண்டும், புழங்குவதற்கு தாராளமாக இடம் இருக்க வேண்டும், இவற்றில் ஒன்றே ஒன்றை கூட எந்த காலத்திலும் மாற்றிவிட முடியாது. இவை அடிப்படை ஆதாரமான தேவைகள், எட்டர்னல் ட்ரூத்ஸ். இவற்றை இனம் கண்டு இவற்றை மட்டுமே தன் நூல் நெடுகிலும் செறித்து வைத்திருக்கும் ஒருவருடைய மதிநுட்பத்தை பார்த்தால் பிரமிப்பு ஏற்படுமா, ஏற்படாதா? இப்படித்தான் அவர் சொல்லியிருக்கும் ஒவ்வொரு உண்மையும் ஒவ்வொரு உவமையும். அனிச்சப்பூ ஒன்று நீங்களாக அவர் பயன்படுத்தியுள்ள எல்லா உவமையும் எல்லா காலங்களுக்கும் அநேகமாக எல்லா நாடுகளுக்கும் பொதுவான ஒன்றாக இருக்கும். வேண்டற்க வெண்டிடனும் சுதினை வென்றதும் தூண்டிற்பொன் மின் விழுங்கியற்று என்ற குறளை 2012 ஆண்டு இதழில் பார்த்தோம். இந்த குறளில் பேசப்படும் துண்டிலும் அதை விழுங்கும் மீனும் எந்தெந்த காலத்திலும் இன்னமும் உள்ளவைதான், இன்னமும் இருக்கப் போகின்றவைதான். இவற்றை அறியாத ஒரு நாடு கூட இருக்க முடியாது. சொல்வதற்கு எத்தனையோ உவமைகள் இருந்தும் எல்லாவற்றையும் விடுத்து இந்த மீனையும் இந்த தூண்டிலையும் இவர் தேர்ந்தெடுத்திருக்கும் நயத்தை நுணுகி பார்த்தால் அல்லவா ரசிக்க முடியும். நுனிக்கொம்பரேறினார் பீலிபவை சாகாடும் அச்சிரும் என்று எந்த உவமையை எடுத்துக்கொண்டாலும் எந்த நாட்டிலும் எந்த நாளிலும் கண்ணெதிரில் நிகழ்வதை காட்டுகிற ஒன்றாக அமைந்திருக்கும் நேர்த்தியை பார்க்க வேண்டாமா? இப்படி பார்த்து பார்த்து தேர்வு செய்ய ஒருவனுக்கு எவ்வளவு மதி நுட்பமும் சிந்தனா சக்தியும் உரியதை தேர்ந்தெடுக்கும் லாகவமும் செய் நேர்த்தியும் இருந்தாக வேண்டும் என்பதை எல்லாம் பார்க்கும் போதல்லவா திருக்குறள் எதையெல்லாம் தனக்குள் அடக்கி கொண்டு திமிரிக்கொண்டு நிற்கும் காளையைப் போல நிற்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இவையெல்லாம் சொல்லி உணர்த்திய நயம், சொல்லி உணர்த்திய நயம். இவர் சொல்லாமலும் உணர்த்த வல்லவர். எதை சொல்லாமல் விடுவார் என்றால், எது வாக்கியத்தின் முக்கிய அங்கமோ உயிர் நாடியோ அந்த சொல்லை. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், யாராக இருந்தாலும் எழுவாய் இல்லாமல் ஒரே ஒரு வாக்கியத்தை பேச முடியுமா? தமிழ் இலக்கண வகுப்பு எடுக்கிறேனோ என்று மிரட்சியாக இருந்தால் கொஞ்சம் லகுவாக இதே கேள்வியை கேட்கிறேன். Can there be a sentence without a subject? அவன், அவள், அது, அங்கே, இங்கே, எங்கே என்று ஏதாவது ஒன்றை பற்றியபடிதானே நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வாக்கியமும் சுழல்கிறது. சப்ஜெக்ட் என்று சொல்லப்படுகிற அந்த ஆணி வேர் இல்லாமல் எதை பற்றியாவது பேசிவிட முடியுமா? பேசினால் யாருக்காவது புரியுமா? அப்படி ஒரு வாக்கியத்தை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை அல்லவா? இவர் செய்வார், இவர் செய்வார் என்ற இரண்டு சொற்கை கொண்ட இந்த ஒரு சிறிய வாக்கியத்திலும் இவர் என்று எழுந்து நிற்கிறது அல்லவா? அந்த பிடிப்பும் இல்லாமல் அந்த செய்தியை பொட்டில் அறைந்ததைப் போல சொல்ல முடியுமா? இவர் சொல்வார், நாமும் கேட்டுக்கொண்டிருப்போம், அடிநாதம் புரிந்துவிடும். அவர் எதை சொல்லாமல் நழுவி விட்டார் என்பதை அடையாளம் காண முடியாமல் திகைப்போம். வேணாம், ரொம்ப சுத்தி அடிக்க வேணாம், நேராக ஒரு குரலை எடுத்து சொல்லிடுறேன். இதோ இந்த குரலை எத்தனை ஆயிரம் முறைகள் கேட்டிருப்பீர்கள். உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேருக்கு அச்சாணி என்னோர் உடைத்து. அட, இவ்வளோதானா? இதுக்கு தான் இவ்வளோ பூர்வ விடுங்கயா? நான் கூட என்னவோ ஏதோ ஒன்று பயந்துட்டேன். ஆமாம், இந்த குரல் எனக்கும் தெரியும். அப்படி என்னத்தை சொல்லாமல் விட்டுட்டார்? அதான் தெள்ள தெளிவாக இருக்க, இங்கே என்ன விட்டு போய்விட்டது? இதுக்கு போய் இவ்வளவு மழை நீளத்துக்கு எழுதி தான் தெரியணுமாக்கும் என்றெல்லாம் கேட்க தோன்றுகிறது அல்லவா? ஆமாம், இந்த ஆசாமியை கூர்ந்து கவனிக்காத வரைக்கும் நானும் இப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன். இந்த குரலை அப்படியே உரைநடையில் எழுதி பார்ப்போம். கொஞ்சம் தளர விட்டு மிகவும் தளர்வான நடையில் சொன்னால் என்ன சொல்கிறார்? உருவத்தை பார்த்து இழாத தன்மை வேண்டும், உண்டு ஓடுகிற தேருக்கு அச்சாணியை போன்றவர்களை உடையது. உருவத்தை பார்த்து இழாத தன்மை வேண்டும், சரி யாருக்கு வேண்டும்? அங்கே பதில் இல்லையே. அட, பரவாயில்ல, போயிட்டு போகுது, அவர் எங்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்காரு. அதனால் இப்போ என்ன தான் சொல்கிறாரு? அதாவது யாரையும் உருவத்தை பார்த்து தப்பாக மதிப்பிட்டுடாதே அப்படின்னு எனக்கு தான் சொல்கிறார். அவர் உங்களுக்கு தான் சொல்கிறார் என்று அவர் சொல்லவில்லை, ஆனால் நீங்கள் அப்படி விளங்கி கொண்டீர்கள். சரி, அதுவாவது போகட்டும். அடுத்த வாக்கியத்தை கூர்ந்து கவனியுங்கள். உருண்டு ஓடுகிற தேருக்கு அச்சாணியை போன்றவர்களை உடையது. உடையதுன்னா எது உடையது? தேர் இருக்கிறது, அச்சாணி தென்படுகிறது. உடையவர் யார் என்று தெரியவில்லையே. உருளான் என்ற பெரிய தேர்க்கு அச்சின் கண் ஆணி போல் வினைக்கண் திண்ணியாரை உடைத்து உலகம் என்று பரிமேலழகர் வருவித்து கொடுத்தால், ஓஹோ, உலகம் இப்படிப்பட்டவர்களை உடையது, அல்லது உலகத்தில் இப்படிப்பட்டவங்க இருக்காங்க என்று நாம் புரிந்து கொள்கிறோம். உலகம் என்ற எழுவாயை ஒட்ட வைக்க நமக்கு பரிமேலழகரின் துணையல்லவா தேவைப்படுகிறது. வள்ளுவர் எழுவாயே இல்லாமல் ஒரு குரலை பாடி புரிந்து கொள்ளப்பட்டது என்ற ரகத்தில் அதன் எழுவாயை சொல்லாமல் விட்டுவிடுகிற பாங்கும் அதை உரையாசிரியர் வந்து தேடி எடுத்து வெகு இயல்பாக அதை பொருத்தி இதுதான் எழுவாய் என்று பதம் பார்த்து வைக்கின்ற நேர்த்தியும் இந்த மேதைகளின் சன்னதியில் நம்முடைய தரிசனத்துக்காக கற்பூர ஆரத்தை எடுக்கின்றன. உடைத்து என்று அகிரணையாய் முடித்ததால் உடையவர் ஒரு ஆணோ பெண்ணோ அல்லர், இரண்டுக்கும் பொதுவான மக்கள் என பொருள்படும் உலகம் என்று பதம் பார்த்து அல்லவா உரையாசிரியர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்போ நுணலும் தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி நீயாவே வாயை கொடுத்து மாடிக்கிட்ட. அவர் ஊமையாக சொல்கிற பொருள் எல்லா காலத்துக்கும் எல்லா நாடுகளுக்கும் பொருந்து. நீயே இப்போ இவர் காட்டுற தேரை யாராவது பார்த்துருக்கீங்களா? ஆனால் அமெரிக்காவில் வேணாம், உங்கள் இந்தியாவில் யாராவது பார்த்துருந்தா சொல்லுங்கள். இதைத்தானே கேட்க விரும்புகிறீங்க. உருளுதல் என்று அங்கே ஒரு அடைமொழி கொடுத்துருக்கிறாரா? ஏதோ ஒன்று உருளுகின்றது, ஓடுகின்றது, இயங்குகின்றது என்று புரிஞ்சு விட்டது அல்லவா? அடுத்த குழு பெரும் இந்த தேர் எப்படி இருக்கும் நான் பார்த்ததில்லை தான், ஆனால் இது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் என்பது புரிஞ்சு விட்டது. அடுத்ததாக இது உருண்டும் ஓடும் என்பதும் புரிகிறது. அச்சாணி என்று வேறு சொல்கிறார். அப்படியானால் இதற்கு அச்சாணி மட்டுமல்லாமல் சக்கரமும் இருந்தே ஆக வேண்டும். எனவே இவர் ஏதோ ஒரு வாகனத்தை பற்றி தான் பேசுகிறார். அந்த வாகனமும் மிகப்பெரிய வாகனமாக இருக்க வேண்டும். அவர் காலத்தில் தேர் என்றால் என் காலத்தில் டிராக்டர், டம்பர், புல்டோசர், பொக்லைன் என்று எத்தனை வாகனங்கள் இல்லை. அவ்வளோ ஏன் பெரிய வாகனங்களுக்கு மட்டும்தான் சக்கரமும் அச்சாணியும் இருந்தாக வேண்டுமா என்ன? கட்ட வண்டி கட்ட வண்டி, கடையாணி கண்ட வண்டி என்று பாடுகிறார்களே, அந்த கட்ட வண்டிகளுக்கும் வேண்டும். குழந்தைகள் பழகுவதற்காக பயன்படும் நடைவண்டிக்கும் வேண்டும். கடையாணி, இருசு என்பதெல்லாம் அச்சாணிக்குள்ள மற்ற பெயர்கள். தேர் இருக்கும் இடத்தில் இவற்றை மாற்றி வைத்து விட்டால் புரிஞ்சு விடுகிறது, அவ்வளோதானே. இல்லை, இன்னொன்னையும் கவனிக்க வேண்டும் என்று கூட்டத்திலிருந்து யாரோ சொல்கிறார்கள். எது கவனிக்க வேண்டும்? உருள் என்ற சொல்லை. அதாவது இவர் பேசுகின்ற அந்த பெரிய வாகனம் இப்போது நின்ற நிலையில் இல்லை, இயங்கிக் கொண்டிருக்கிறது. உருகின்ற பெரிய தேர் இப்போது தேரடி தெருவின் மூலையில் நிறுத்தப்பட்டில்லை, அது உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய தேவராக இருந்தாலும் அல்லது மிகச்சிறிய நடைவண்டியாக இருந்தாலும் அச்சாணி இல்லாவிட்டால் ஒன்றும் வேலைக்காகாதப்பு என்று பேரக் குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பதைப் போல சொல்லிக் கொடுக்கிறார். ஆகவே அச்சாணி என்னமோ உலகமகா முக்கியமுள்ள ஒரு விஷயம் போயிருக்கிறது. இந்த உலகத்தில் அச்சாணி என்னோர் உள்ளார்கள் என்று சொல்கிறாரே, அவர்கள் எல்லோரும் அதிமுக்கியமான இன்றி அமையாத மனிதர்கள் போலிருக்கிறது என்று நினைத்து கொண்டு விடுவோம். அந்த இன்றி அமையாத என்ற சொல்லின் ஆழத்தை தான் கொஞ்சம் பாருங்களேன். நீரின்றி அமையாது உலகு என்றாரே, அங்கே இந்த இன்றி அமையாத என்ற ஆட்சி ஒளிந்து கொண்டிருக்கிறது. இல்லாவிட்டால் ஏதொன்றும் அமையாதோ அது இன்றி அமையாதது. இந்த நோக்கில் வைத்து இவர் பேசும் அச்சாணியை கொஞ்சம் பிச்சாணியாக்கலாமா? அதாவது இந்த ஆணியை கொஞ்சம் பிச்சு போட்டு யோசிக்கலாமாங்கிறேன். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி என்று இன்னொரு குறளிலும், பீரிபை சாகாடும் அச்சிரும் என்று மற்றொரு குறளுமாக இந்த அச்சாணியை மொத்தம் மூன்று குறட்பாக்களில் வைத்து மூன்று வெவ்வேறு கோணங்களில், அதாவது பர்ஸ்பெக்டிவ் என்று சொல்வார்களே, அந்த விதத்தில் அச்சாணியின் தன்மைகளை பேசியிருக்கிறார். எனில் இந்த உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி இருக்கிறதே, இந்த அச்சாணியும் உள்வார் உலகத்தார்க்கு ஆணியில் உள்ள அச்சாணியும் ஒரே தன்மையை உடையன அல்ல. அப்படி என்ன வேறுபாடு என்கிறீர்களா? இப்போதுதான் சிக்கலின் முதல் நுனியை பிடித்திருக்கிறேன். கொஞ்சம் காத்திருங்கள், அல்லது கூடவே சிந்தியுங்கள். திருக்குறளை சிந்திப்பதே உள்ளத்தையும் அறிவையும் ஒட்டுமொத்தமாக நிறைத்திவிடும் அனுபவம். ஒரு மாத காலம் அப்படி கொஞ்சம் இருந்துதான் பார்ப்போமே. சந்திப்போமா? வணக்கம்.